2018 ஆண்டின் இறுதியில் வெளியான KGF திரைப்படம் இதுவரை இந்திய சினிமாவில் சாதனைகளை செய்த பல படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. கன்னட மொழியில் வெளியான KGF இன்று தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என பல்வேறு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் மிக அருகில் உள்ள கோலார் தங்க வயலின் தங்கச் சுரங்கத்தை மையமாக வைத்தே KGF படத்தின் கதை அமைக்கப்பட்டிருந்தது. உண்மைகளுக்கு மிக தொலைவாக ஒரு கமர்சியல் படமாக எடுக்கப்பட்ட KGF மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அதன் பின்னணியில் இருக்கும் கோலார் தங்க வயலின் உண்மையான கதை என்னவாக இருக்கும்? எல்டோ ரோடா, தங்கத்தால் ஆன நகரம் என பொருள்படும் இந்த வார்த்தை நமக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் பல ஸ்பானிய அரசர்களுக்கும் பல சாகச பயணக்காரர்களுக்கும் எல்டோரோடா என்பது ஒரு கனவு. தென் அமெரிக்க பழங்குடி மக்களை அடிமைப்படுத்திய ஒரு ஸ்பானிய படையிடம் அந்த பழங்குடியின மக்கள் அறிமுகப்படுத்திய வார்த்தைதான் இது. தங்கம் மீது உலக மக்களுக்கு இருந்த மோகமும் பேராசையும் இந்த எல்டோரோடோவான கனவு தங்க நகரத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையை ஸ்பானியர்களுக்குள் தீவிரமாக பற்றி கொண்டது. இதன் விளைவால் பல ஆபத்தான பயணங்கள் தொடங்கியது. தங்கத்தை தேடிச் சென்ற பல ஸ்பானியர்கள் தங்கள் வளத்தையும் உயிரையும் இழந்தனர். பல பழங்குடியின மக்கள் கொத்து கொத்தாக கொன்று அழித்தொழிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு அந்த தங்கத்தால் ஆன எல்டோரோடா எனும் பெரும் கனவு கடைசி வரை நிறைவேறவில்லை. வரலாற்றில் இந்த அளவு ரத்தம் சிந்தப்பட்ட போதும் தங்கம் மீதான மோகமும் ஆசையும் இன்று வரை மனிதர்களை விட்டு அகலவில்லை. 1500களில் தங்க நகரமான எல்டோரோடாவை தேடி ஸ்பானியர்கள் செய்த பயணங்களில் எந்த அளவு இரத்தம் தோய்ந்த வரலாறு இருக்கிறதோ அதே அளவிலான பயங்கரமான ஒரு வரலாறு இந்தியாவின் எல்டோரோடோவான KGF, அதாவது கோலார் தங்க வயலின் பூமிக்கடியிலும் புதைந்து கிடக்கிறது. இன்று நாம் தங்கம் வாங்க வேண்டுமென்றால் காரில் ஏறி ஏசியை இயக்கிவிட்டு ஆக்சிலேட்டரை ஒரு மிதிமிதித்தால் போதும். அழகிய விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க மாளிகையில் குளிர்பானங்களை உறிஞ்சிக் கொண்டே தங்க நகைகளை வாங்கிவிடலாம். தங்கம் நமக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தங்கம் பலரின் இரத்தத்தையும் உயிரையும் விலையாக பெற்றிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோலார் தங்க வயலில் உள்ள தங்கச் சுரங்கம் இன்று எந்தவித ஆரவாரமும் இன்றி, இறைச்சலோ சலனமோ இன்றி அமைதியாக நமக்கு தோற்றமளிக்கலாம். அதன் துருப்பிடித்த இரும்பு கதவுகள் இன்றும் தனது கிரீச்சிடும் குரலில் ஜொலிக்கும் தங்க வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை கேட்டுக்கொண்டே வரலாற்றில் 140 வருடங்கள் பின்னோக்கிச் சென்றால் இன்று உம்மென்று இருக்கும் கோலார் தங்க வயலின் தங்கச் சுரங்கம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்ததை பார்க்கலாம். உண்மையில் கோலார் தங்க வயலில் நவீனமயமாக்கப்பட்ட தங்கச் சுரங்க பணிகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வரலாற்றில் இன்னும் நாம் பல வருடங்கள் முன்னோக்கி போக வேண்டும். 1802 ஆங்கிலேய ஆட்சிக்குட்பட்ட இந்தியாவின் மைசூர் சமஸ்தானத்தில் உள்ள கோலார் என்ற சிறிய கிராமத்தில் உள்ள மக்கள் கையில் மண்வெட்டியை பிடித்துக் கொண்டு நிலத்தை தோண்டி மிக தீவிரமாக தங்கத்தை தேடிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு நெல் மணியளவில் தங்கம் கிடைத்தது, பலருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் அந்த மண்ணில் தங்கம் இருப்பதை அந்த மக்கள் உறுதியாக நம்பினர். கோலாரில் உள்ள மண்ணை கொஞ்சம் கையில் எடுத்தாலே கை நிறைய தங்கம் கிடைக்கும் போன்ற செவி வழி கதைகள் அந்த மக்களை தங்கம் தேடுவதை நோக்கி தொடர்ந்து உந்திக் கொண்டிருந்தது. இப்படியான சூழ்நிலையில்தான் ஆங்கிலேய அரசு தனது நிர்வாக பணிகளுக்காக இந்தியாவின் நிலப்பரப்பையும் எல்லைகளையும் முழுவதுமாக சர்வே எடுக்க குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழு லெப்டினன்ட் ஜான் வாரன் என்ற அதிகாரியை மைசூர் சமஸ்தானத்தின் கிழக்கு பகுதியை சர்வே எடுக்க அனுப்பியது. நில சர்வே பணிக்காக கோலார் பகுதிக்கு வந்த லெப்டினன்ட் ஜான் வாரன் அப்பகுதி மக்களிடம் நிலவி வந்த தங்கம் மீதான தீவிர தேடுதலை அறிந்து கொள்கிறார். தற்போது கோலார் தங்கச் சுரங்கம் இருக்கும் பகுதியை பார்வையிடத் தொடங்கினார் லெப்டினன்ட் ஜான் வாரன். அங்கு மக்கள் சிலர் குழிகளை தோண்டி தங்கம் தேடியதற்கான சுவடுகளை காண்கிறார். அதன்பின் அந்த மக்களிடம் நெருங்கி பழகி கோலாரின் தங்கச் சுரங்க வரலாற்றையும் அதை ஒட்டி உருவாக்கப்பட்ட கதைகளையும் தெரிந்து கொள்கிறார். அது அவருக்குள்ளும் தங்கம் மீதான ஆசையை தூண்டிவிட்டது. அந்த தூண்டுதலோடு சுமார் 2 வருடங்கள் கோலார் தங்கச் சுரங்கம் குறித்து ஆராய்ச்சி செய்து ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதுகிறார். அதே நேரத்தில் பழைய மாரிக்குப்பம் பகுதியில் இருக்கும் சில இளைஞர்களை சேர்த்து கொண்டு தங்கம் தூண்ட முயற்சித்தார் லெப்டினன்ட் ஜான் வாரன். ஆனால் சில காரணங்களால் அவரால் வெற்றிகரமாக சுரங்கப் பணிகளை தொடர முடியவில்லை. அவரால் செய்து முடிக்க முடியாத அந்த சுரங்கப்பணியை 60 ஆண்டுகள் கழித்து அங்கு வந்த சில ஆங்கிலேயர்கள் வாரன் எழுதி வைத்த அந்த ஆய்வுக் கட்டுரையின் குறிப்புகளோடு வெற்றிகரமாக செய்ய முயற்சித்தனர். லெப்டினன்ட் ஜான் வாரன் எழுதிய ஆய்வுக் கட்டுரையில் கோலார் தங்கவயல் பகுதியில் அங்கிருக்கும் மக்கள் சொல்வது போல் மண்ணுக்கடியில் நீண்ட தொடர்ச்சியில் தங்க கனிமங்கள் இருப்பதை சில அறிவியல் முறைகளில் விளக்கி எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக அந்த பூமிக்கடியில் பெருமளவு தங்கம் இருப்பதாக அடித்து கூறியிருந்தார். அவரின் அந்த ஆய்வுக் கட்டுரை வெளியான சில காலங்களிலேயே ஏராளமான ஆங்கிலேய சுரங்க முதலாளிகள் தங்கத்தை தேடி கோலாருக்கு படையெடுத்தனர். கோலார் நோக்கி படையெடுத்த பல ஆங்கிலேயர்கள் ஏகப்பட்ட பணங்களை வாரி இறைத்து பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் தங்கத்தை தேடும் பணியில் மிக தீவிரமாக இறங்கினர். ஆனால் யாருக்கும் அவர்கள் தேடிய அளவுக்கான தங்கம் எதுவும் கிடைக்கவில்லை. டன் கணக்கில் மண்ணை தோண்டினால் ஒரு நெல்மணி அளவிலேயே தங்கம் கிடைத்தது. தங்கத்தை தேடும் பணிக்காக செலவாகும் தொகை கிடைக்கும் தங்கத்தின் மதிப்பை விட அதிகமாக இருந்தது. செலவு கையை கடிக்க ஆரம்பித்தது. விரக்தியடைந்த அனைவரும் தங்கம் தேடும் பணியை அத்துடன் கைவிட்டுவிட்டு இங்கு தங்கம் ஒன்றும் இல்லை, வெறும் மண்தான் இருக்கிறது என புழுதி படிந்த கைகளை தட்டிவிட்டு கொண்டு அங்கிருந்து சென்று விட்டனர். 1860 வரை அங்கு யாரும் தங்கத்தை தேட முயற்சிக்கவில்லை அப்பகுதி மக்களை தவிர. அவர்கள் அப்போதும் அந்த மண்ணுக்கடியில் தங்க புதையல் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பினர். இப்படியே கோலார் தனக்கடியில் இருக்கும் தங்கத்தை பத்திரமாக மறைத்து வைத்திருக்க சில வருடங்கள் உருண்டோடின. இந்த காலகட்டத்தில்தான் பிரிட்டனின் ராயல் ஆர்மியில் சிப்பாயாக பணிபுரிந்து வந்த மைக்கேல் ஃபிட்ஸ்கிரால் லவேல் என்பவர் கோலார் குறித்தும் அதன் தங்க சுரங்க வரலாறு குறித்தும் கேள்விப்படுகிறார். உடனேயே ஆர்வம் மேழல பெட்டி படுக்கை சகிதங்களுடன் 1871 கோலாருக்கு வந்து சேர்கிறார். கோலார் வந்த லவேல் லெப்டினன்ட் ஜான் வாரன் எழுதிய ஆய்வுக் கட்டுரையின் துணையோடு தங்கம் கிடைப்பதாக சொல்லப்பட்ட பல பகுதிகளுக்கு நேரில் சென்று பல ஆய்வுகளை செய்கிறார். அவருக்கு உள்ளூர் மக்கள் சிலர் உதவி செய்தனர். எப்படியோ வெற்றிகரமாக அந்த பூமிக்கடியில் தங்கம் இருப்பதை லவேல் தனது சொந்த ஆய்வுகள் மூலம் கண்டறிகிறார். சொல்லிக்கொள்ளும் அளவுக்கான தங்கமும் அவருக்கு அங்கு கிடைக்கிறது. அதன்பின் அப்பகுதியில் முறையாக சுரங்கம் அமைத்து தங்கம் எடுக்க திட்டமிட்ட லவேல் மைசூர் சமஸ்தானத்திடம் சுரங்கத்திற்கான உரிமம் கேட்டு விண்ணப்பம் செய்கிறார். 1873 ஆகஸ்ட் 20 மைசூர் சமஸ்தானத்துக்கு லவேல் அனுப்பியிருந்த உரிம விண்ணப்பத்தில் கோலாரின் பல பகுதிகளில் அபரிமிதமான நிலக்கரி கிடைப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் ஏராளமான அளவில் மக்னீசியம், சுண்ணாம்பு, கார்பன் உள்ளிட்ட பல கனிமங்கள் கிடைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இவற்றைத்தான் சுரங்கம் அமைத்து எடுத்து விற்பனை செய்யப் போவதாகவும் அதற்கு மைசூர் சமஸ்தானத்தின் அனுமதியையும் லவேல் கூறினார். லவேலின் உண்மையான திட்டம் பற்றி அறிந்திராத மைசூர் சமஸ்தானம் 1874 அவருக்கு சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை வழங்கியது. சிறிது நாட்களிலேயே லவேலின் உண்மையான நோக்கத்தை மைசூர் சமஸ்தான அதிகாரிகள் கண்டறிகின்றனர். இந்த தகவல் உடனேயே மைசூர் சமஸ்தானத்திற்கு தெரிய வருகிறது. பின் மைசூர் சமஸ்தானத்திடம் மைக்கேல் லவேல் பெரும் முயற்சி எடுத்து புதிய ஒப்பந்தம் ஒன்றை போடுகிறார். 1875 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் கோலாரிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தங்கத்தில் 10% மைசூர் சமஸ்தானத்திற்கு சேர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம்தான் கோலாரில் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட சுரங்கம் அமைவதற்கு முதலடியாக இருந்தது. எப்படியோ மைசூர் சமஸ்தானத்திடம் போராடி சுரங்க உரிமையை பெற்றாகிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் சுரங்கப் பணிகளில் மிக தீவிரமாக லவேல் ஈடுபட்டார். தற்போது கோலாரில் உள்ள மாரிக்குப்பம் பகுதியில் நவீன தொழில்நுட்பங்கள் கூடிய முதல் சுரங்க வாயிற் குழியை அமைத்தார் லவேல். ஆனால் அவர் நினைத்ததை விட சுரங்கப் பணி மிக கடுமையாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. இந்த காலகட்டத்தில் கோலாருக்கு வந்த ஆங்கிலேய எழுத்தாளர் F.E. பென்னி என்பவர் லவேலின் சுரங்கத்தில் வேலை செய்த சுரங்கப் பணியாளர்களின் ஆபத்தான வாழ்க்கையை விளக்கி லிவிங் டேஞ்சரஸ்லி என்ற புத்தகம் ஒன்றை எழுதுகிறார். இந்த புத்தகத்தால் ஈர்க்கப்பட்ட பல ஐரோப்பிய செல்வந்தர்களும் சுரங்க முதலாளிகளும் கோலார் நோக்கி ஓடி வந்தனர். சுரங்கத்திற்கான செலவுகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த லவேல் நீதி உதவியை எதிர்பார்த்திருந்தார். சுரங்கப் பணியினால் மிகவும் அழுத்துப்போன லவேல் தனது சுரங்க உரிமையை யாரிடமாவது விற்றுவிட்டு அதில் கிடைக்கும் பெரும் தொகையோடு ஊர் திரும்பலாம் என நினைத்துக் கொண்டிருந்தார். கோலார் தங்க சுரங்கத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்த அர்பட் நாட் அன்கோ என்ற வணிக நிறுவனத்திடம் ஒரு பெரும் தொகைக்கு சுரங்க உரிமையை விற்றுவிட்டு தான் நினைத்தது போல் ஊர் திரும்பினார் லவேல். சுரங்க உரிமையை வாங்கிய அர்பட் நாட் அண்ட்கோ சில ஆங்கிலேய செல்வந்தர்களை கூட்டுச் சேர்த்து தி கோலார் கன்செஷனரிஸ் கம்பெனி லிமிடெட் என்ற கூட்டமைப்பை உருவாக்குகிறது. பாதியில் விடப்பட்ட சுரங்கப் பணிகளை இந்த புதிய கூட்டமைப்பு தொடங்க ஆரம்பிக்கிறது. புதிய வழிமுறைகளை கையாள நினைத்த இந்த கூட்டமைப்பு ஆஸ்திரேலியாவில் மிகவும் பிரபலமான இரண்டு சுரங்கப் பொறியாளர்களை பணியில் அமர்த்தியது. தற்போது கோலாரில் உள்ள ஊர்கம் பகுதியில் அப்போதே சுமார் 50,000 ரூபாய் செலவில் நவீன இயந்திரங்களின் துணையுடன் புதிய சுரங்க வாயிற்குழி அமைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் பெருமளவிலான தங்கம் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏகப்பட்ட பணம் செலவானதுதான் மிச்சம். இதனால் தி கோலார் கன்செஷனரிஸ் கம்பெனி லிமிடெட்டில் இருந்த பலருக்கும் தங்கம் மீதான ஆர்வம் குறைய தொடங்கியது. இதன் விளைவால் அர்பட் நாட் அண்ட்கோ தனது சுரங்க உரிமையை மற்றொரு நிறுவனத்திடம் விட்டுவிட்டது. கோலாரில் தங்கம் எடுக்க வந்த பல நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தையே சந்திக்க வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 11 நிறுவனங்களுக்கும் மேல் சுரங்கப் பணியில் ஈடுபட்டு தோல்விகளை சந்தித்தன. இந்த காலகட்டத்தில், அதாவது 1880 இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல சுரங்கம் மற்றும் கட்டுமான நிறுவனமான ஜான் டைலர் அண்ட் சன்ஸ் கோலார் சுரங்கத்தை வாங்கும் நோக்கில் இந்தியா வந்திருந்தது. கோலாரில் பல நிறுவனங்கள் தங்கம் எடுக்க முயற்சி செய்ததையும் அதில் படுதோல்வி அடைந்ததையும் ஜான் டைலர் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜான் டைலர் தெரிந்து கொள்கிறார். இந்த படுதோல்விகளை தனது நிறுவனத்திடம் இருக்கும் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் வெற்றியாக மாற்ற முடியும் என எண்ணிய ஜான் டைலர், இதன்பின் கோலாரில் சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த நிறுவனத்திடம் இருந்து கணிசமான ஒரு பகுதியை விலைக்கு வாங்கி அதில் சுரங்க வாயிற்குழிகளை ஜான் டைலர் அமைத்தார். இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன சுரங்க இயந்திரத்தின் துணையுடனும் ஜான் டைலரின் தலைமையிலும் இந்த நிறுவனம் சுரங்கப் பணியில் சுறுசுறுப்பு காட்டத் தொடங்கியது. மாரிக்குப்பன் பகுதியில் தனது முதல் சுரங்க வாயிற்குழியை அமைத்திருந்த ஜான் டைலர் நிறுவனம் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக இயற்கை அவர்களுக்கு கடினமான தடைகளை முன்வைத்தது. மாரிக்குப்பம் பகுதியில் ஜான் டைலர் நிறுவனம் சுரங்கம் தோண்டிய போது 6 மீட்டர் ஆழத்திலேயே தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. இதன் காரணமாக அந்த சுரங்க வாயிற்குழியை ஜான் டைலர் நிறுவனம் மூட வேண்டி நேர்ந்தது. இருந்தபோதிலும் ஜான் டைலர் சுரங்கத்தின் மீதான தனது நம்பிக்கையை விடவில்லை. மோசமான நிலையில் இருக்கும் தனது சுரங்க பணிகளை சொடுக்கு போடும் நேரத்தில் அமர்க்களப்படுத்தக்கூடிய நபரை அப்போது ஜான் டைலர் தேடிக்கொண்டிருந்தார். இந்த சமயத்தில்தான் ஒருவருடைய ஞாபகம் ஜான் டைலருக்கு வருகிறது. உடனே இங்கிலாந்துக்கு கடிதம் எழுதுகிறார். தனது சுரங்க பணி குறித்தும் அதில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்கள் குறித்தும் கேப்டன் பிளம்மர் என்பவருக்கு தெரியப்படுத்துகிறார். உடனே கிளம்பி கோலாருக்கு வரச் சொல்கிறார். கேப்டன் பிளம்மர் ஜான் டைலரின் பல சுரங்க பணிகளில் பொறியாளராக பணிபுரிந்திருக்கிறார். பிளம்மரின் தனித்துவ திறமையை அறிந்ததாலேயே ஜான் டைலர் அவரை கோலாருக்கு அழைத்தார். 1884 கோலாருக்கு வந்த கேப்டன் பிளம்மர் ஜான் டைலர் தலைமையில் நடைபெற்று வந்த சுரங்கப் பணிகளை நேரில் பார்வையிட்டார். கல சூழலை புரிந்து கொண்ட கேப்டன் பிளம்மரின் கண்ணில் மாரிக்குப்பம் அருகிலிருந்த பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சுரங்க குழி ஒன்று தென்பட்டது. அதை ஆராய்ந்த அவர் கைவிடப்பட்ட அந்த சுரங்க குழியை பின்தொடர்ந்தால் தங்கம் கிடைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அவரின் முடிவுக்கு இருந்த பலத்த எதிர்ப்பையும் மீறி கைவிடப்பட்ட அந்த பழமையான சுரங்க குழியினுள் சுரங்க தொழிலாளர்கள் இறக்கிவிடப்பட்டனர். அந்த குழியை சுமார் 173 அடி தோண்டி கிடைமட்டமாக சென்ற அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. இத்தனை வருடங்களாக பலருக்கு கிடைக்காமல் மண்ணில் புதைந்து கிடந்த தங்கப் பாறைகள் குவியல் குவியலாக அங்கு கிடந்தது. ஜான் டைலருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. கேப்டன் பிளம்மரின் சிந்தனை நல்ல பயனை அளித்தது. 1 டன் பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டால் அதில் சுமார் 125 கிராம் தங்கம் இருந்தது. இந்த தங்கத்தை தி சாம்பியன் குவார்ட்ஸ் லோட் என குறிப்பிடுகிறார்கள். கோலாரில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சாம்பியன் லோட் கோலார் தங்க சுரங்கத்திற்கு மட்டுமல்ல, இந்திய தங்க சுரங்க வரலாற்றுக்கே ஒரு புதிய வாசலை திறந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். எப்படியோ ஒரு வழியாக கோலாரின் மண்ணுக்கடியில் தங்க புதையல் இருப்பது கட்டுக்கதையில்லை என்பதை ஜான் டைலர் நிரூபித்துவிட்டார். இதன்பின் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன சுரங்க இயந்திரங்களை கொண்டு சுரங்க பணிகளை துரிதப்படுத்தினார். ஆனால் சுரங்கத்தில் வேலை பார்ப்பது என்பது எளிதானதல்ல. தொழிலாளர்கள் கிடைப்பதில் ஜான் டைலருக்கு சிக்கல் ஏற்பட்டது. இங்கிலாந்திலிருந்து சுரங்க அனுபவங்கள் வாய்ந்த தொழிலாளர்களை இறக்குமதி செய்யலாம் என்றால் அவர்கள் 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய மாட்டோம், சுகாதாரமான சூழல், சுத்தமான குடிநீர் உள்ளிட்டவைகள் வேண்டும் என பல நிபந்தனைகளை விதித்தார்கள். இதனால் அந்த முயற்சியை ஜான் டைலர் விட்டுவிட்டார். இதனையடுத்து ஜான் டைலரின் பார்வை மாரிக்குப்பம் மற்றும் ஊர்கம் பகுதி மக்கள் மீது விழுந்தது. சமூக அடுக்குகளில் ஒடுக்கப்பட்டும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியும் இருந்த அந்த மக்கள் ஜான் டெய்லரின் அழைப்புக்கு சம்மதம் தெரிவித்தனர். இந்த மக்களை வைத்து சுரங்கப் பணிகள் மிக வேகமாக நடக்கத் தொடங்கியது. தங்கம் கிடைக்க கிடைக்க சுரங்க வாயிற் குழிகளின் ஆழம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இதனால் மேலும் அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். ஆனால் ஜான் டெய்லரால் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் கண்காணிகள் மூலம் இந்த பணியை செய்து முடிக்க அவர் தீர்மானித்தார். அதன்படி வடக்கு ஆற்காடு, சித்தூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்த தொழிலாளர்களை, குறிப்பாக பட்டியலின மக்களை வலுக்கட்டாயமாக சுரங்க தொழிலில் ஈடுபடுத்த கொண்டு வரப்பட்டனர். அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்களில் முக்கால்வாசி மக்கள் தமிழர்களாக இருந்தார்கள். இதற்கு சான்றாக இன்றும் இருப்பது கோளாறில் உள்ள மக்களில் 70% பேர் தமிழர்கள் என்பதுதான். இவர்கள் அனைவரும் கண்காணிகளால் மிகவும் வஞ்சகமான முறையில் அழைத்து வரப்பட்டு சுரங்கத் தொழிலில் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். கடினமான உடல் உழைப்பை உறிஞ்சிக் கொண்டு குறைந்த ஊதியத்தையே தொழிலாளர்களுக்கு சம்பளமாக வழங்கினர். இந்த கொடூரங்கள் அனைத்தையும் கண்ணும் கருத்துமாக கண்காணிகள் செய்து முடித்தனர். கண்காணிகள் என்பவர்கள் தொழிலாளர்களை கண்காணிக்கவும், அவர்களை அடித்து ஒடுக்கவும், குறைந்த ஊதியத்திற்கு தொழிலாளர்களை பிடித்து வரவும் ஆங்கிலேய முதலாளிகளால் பணியமர்த்தப்பட்டவர்கள். கண்காணிகளால் சுரங்க தொழிலுக்காக அழைத்து வரப்பட்ட மக்கள் அனைவரும் சமூகத்தில் சாதிய ஒடுக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு தனித்து விடப்பட்டவர்கள். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகி அவதிப்படுவதை விட சுரங்க தொழிலில் கடின உடல் உழைப்பை போட்டு இறப்பதே மேல் என நினைத்து சுரங்க குழிக்குள் இறங்கினர். சுரங்க குழிக்குள் செல்ல செல்ல ஒவ்வொரு 70 ஆழத்திற்கும் 1 ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பத்தின் அளவு உயரும். தொழிலாளர்களையும் சுரங்கத்தின் உள்ளே வெட்டி சேகரிக்கப்பட்ட உலோக படிமங்கள் கொண்ட கற்குவியலையும் ஏற்றி இறக்க நேர்மட்டமாக 1 குழியை கொண்ட ஷாப்ட் பயன்படுத்தப்படுகிறது. சுரங்க குழிக்குள் கிடைமட்டமாக எதிரெதிர் திசைகளில் சில கிலோமீட்டர்கள் தூரம் குடைந்து டனல்கள் அமைக்கப்படும். இந்த டனல்கள் அனைத்தும் மனிதர்கள் 1 கூட நிற்க முடியாத சூழலில் இருக்கும். ஆனால் சுரங்க தொழிலாளர்கள் தினமும் இந்த சுரங்கப் பாதைகளுக்குள் சென்றுதான் பாறைகளை குடைந்து தங்கங்களை சேகரிக்க வேண்டும். சுரங்கப்பாதைகளில் எதிர்ப்படும் மிகப்பெரிய பாறைகளை வெடிப்பொருட்களை கொண்டு வெடிக்கச் செய்ய வேண்டும். ஏற்கனவே அனல் தகிக்கும் இந்த டனல்களில் வெடிப்பொருட்கள் வெடிக்கப்படுவதால் வெப்பம் பல மடங்கு அதிகரிக்கும். போதாக்குறைக்கு பாறைகள் வெடிக்கும் போது காற்றில் சிதறும் தூசுகள் தொழிலாளர்களின் மூச்சுக் குழாய்களை அடைக்கும். சுரங்கத்திற்குள் நிலவும் வெப்பத்தாலும் ஆக்சிஜனின் அளவு குறைவினாலும் தொழிலாளர்கள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நீண்ட குழாய்கள் மூலம் குளிர்ந்த காற்று செலுத்தப்படும். என்னதான் குளிர்ந்த காற்றை செலுத்தினாலும் அந்த வெப்பத்தில் அது அனல் காற்றாக வீசும். இது பற்றி எரியும் நெருப்புக்கு நேராக நமது முகத்தை காட்டும் உணர்வை தரக்கூடியது. பூமிக்கடியில் இருக்கும் தங்கப் படிமங்களை கிமு காலத்திலிருந்தே மனிதர்கள் வெட்டி எடுத்து பயன்படுத்தி வந்தனர். கோலார் தங்க சுரங்கத்தையும் பழங்கால மக்கள் தங்கம் எடுக்க பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் நமக்கு கிடைத்த கல்வெட்டுகளில் கிபி 2 தற்போது உள்ள கர்நாடக பகுதிகளை ஆண்ட தங்கர்கள் கோலார் தங்க வயலில் இருந்து தங்கங்களை வெட்டி எடுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதன்பின் கிபி 1000 கால வாக்கில் சோழர்கள் கோலார் பகுதியை கைப்பற்றுகிறார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட புகழ்வாய்ந்த தமிழ் மன்னர்கள் கோலார் தங்க வயல் பகுதியிலிருந்து தங்கங்களை வெட்டி எடுத்தனர். அதன்பின் அவர்களை போசலர்கள் விரட்டியடித்து கோலார் பகுதியை கைப்பற்றினர். இதையடுத்து விஜயநகர பேரரசு, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் என அடுத்தடுத்து வந்தவர்கள் கோலார் தங்க வயலை கைப்பற்றி தங்கங்களை வெட்டி எடுத்தனர். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆளுமைக்குள் வந்த பின் கோலார் தங்க வயல் ஆங்கிலேயர்களின் வசம் சென்றதை முன்னர் நாம் பார்த்தோம். ஆனால் பழங்காலங்களில் தங்கங்கள் கையால் வெட்டி எடுக்கப்பட்டதால் அந்த பணியில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை. நவீன உலகத்தில் இயந்திரங்களின் ஆதிக்கம் பெருகியதும் அதை பயன்படுத்தி தங்கத்தை மிக வேகமாக எடுத்தனர். கோலார் தங்க வயலிலும் ஜான் டெய்லர் அவ்வாறே தங்கத்தை வெட்டி எடுத்தார். இந்த நவீன இயந்திரங்கள் இயங்க மின்சாரம் அத்தியாவசியமாக இருந்தது. இதனால் கோலாருக்கு 1902 மின்சாரம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக மின்சாரம் கொண்டு வரப்பட்ட இடம் கோலார்தான். ஆசியாவிலேயே டோக்கியோவுக்கு அடுத்தபடி கோலாருக்குத்தான் மின்சாரம் கொண்டு வரப்பட்டது. தங்கத்தின் மதிப்பும் அதற்கு இருந்த தேவையுமே இதை சாத்தியப்படுத்தியது. இதன்பின் கோலார் தங்க வயல் மிக வேகமாக வளரத் தொடங்கியது. ரயில் நிலையம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், நவீன கழிப்பறை என அந்த நாட்களிலேயே அடிப்படை வசதிகளில் இந்தியாவின் மற்ற பகுதிகளை விட கோலார் முன்னேறியது. ஆனால் சுரங்கத்தில் கடினமாக உழைத்த மக்களின் நிலை மிக மோசமாக இருந்தது. தங்கத்தை வெட்டி எடுக்க பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பது அவசியமாக இருந்தது. இரு தொழிலாளர்களின் உடலை மிகவும் பாதித்தது. பாறைகள் வெடித்து சிதறும் போது அதிலிருந்து வெளியேறும் சிலிக்கான் துகள்கள் தொழிலாளர்களின் நுரையீரலில் படிமங்களாக படிந்தது. சிலிக்கான் படிந்த நுரையீரல் பகுதிகளில் அதன் தங்கத்தால் துளைகள் விழத் தொடங்கியது. அந்த துளைகள் நாட்கள் செல்ல செல்ல பெரிதாக விரிவடைந்து அவர்களின் உயிருக்கே ஆபத்தாக வந்து நின்றது. இந்த நோயை மருத்துவர்கள் சிலிக்கோசிஸ் என அழைத்தனர். இந்தியாவிற்கு தங்கத்தை வாரி இறைத்த தொழிலாளர்களுக்கு பரிசாக கிடைத்தது சிலிக்கோசிஸ் என்ற நோயே. இதன் காரணமாக மூச்சுக்கோளாறு ஏற்பட்டும் இரத்தவாந்தி எடுத்தும் இறந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகம். சொல்லப்போனால் கோளார் சுரங்கத்தில் வேலை செய்த அனைவருக்குமே சிலிக்கோசிஸ் இருந்தது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. டன் கணக்கில் தங்கத்தை கொட்டி கொடுத்த கோளார் தங்கச் சுரங்கம் மங்கத் தொடங்கியது இந்திய சுதந்திரத்திற்கு பின்தான். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் கோளார் உரிமை இந்திய அரசாங்கத்தின் வசம் வந்தது. அது முதல் அதன் முடிவு எழுத தொடங்கியாகிவிட்டது. அதன் பின் படிப்படியாக சுரங்கத்தில் தங்கம் வெட்டி எடுக்கும் அளவு குறைய தொடங்கியது. அதற்கு காரணமாக இந்திய அரசாங்கம் சொல்லியது, தங்கத்தை தோண்டி எடுக்கும் செலவு தங்கத்தின் மதிப்பை விட அதிகமாக உள்ளது என்று. இந்தியாவின் இந்த வாதத்தை மறுக்கும் சுரங்க தொழிலாளர்கள், இந்திய அரசு மிக பழமையான ஆங்கிலேயர்கள் காலத்து இயந்திரங்களை பயன்படுத்துவதாலேயே தங்கத்தை வெட்டி எடுப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது என்றனர். ஜான் டெய்லர் காலத்திலிருந்து சுரங்கத்தை இந்திய அரசாங்கம் மூடும் வரை சுமார் 800 டன் அளவிலான தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தொழிலாளர்கள் சொல்வதில் நியாயம் இருப்பதாகவே பலர் கூறுகின்றனர். ஆனால் கோளார் தங்க சுரங்கத்தை மூடுவது என தீர்மானித்த இந்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளில் இறங்கியது. அதன் பின்னர் சுரங்க நிர்வாகத்திலும் அடிப்படை வசதிகள், சுரங்க கட்டமைப்பு உள்ளிட்டவைகளில் சுணக்கங்கள் ஏற்படத் தொடங்கியது. இதற்கு பின்னணியில் சுரங்க அதிகாரிகளின் ஊழல் படிந்த கரங்கள் இருப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். சுரங்கத்தை மூடுவதில் இந்திய அரசாங்கம் தீவிரம் காட்டுவதை புரிந்து கொண்ட சுரங்க தொழிலாளர்கள் அதற்கான காரணமாக இந்திய அரசாங்கம் சொல்லியதை பொய்ப்பிக்க வேண்டும் என உறுதியேற்றனர். தங்க உற்பத்தியை அதிகரிக்க தங்களிடம் இருந்த ஒரே ஆயுதமான உடல் உழைப்பை பாரபட்சமின்றி செலவிட்டனர். அந்த ஆண்டு தொழிலாளர்கள் சிந்திய வியர்வையும் இரத்தமும் தங்கமாக மாறியது. அரசாங்கத்தின் வாதத்தை பொய்யாக்கிய தொழிலாளர்கள் உற்பத்தியை அதிகரித்தனர். ஆனால் இந்திய அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றம் சென்று சுரங்கத்தை மூடுவதற்கான ஆணையை பெற்றது. அதன்படியே 2001 தொழிலாளர்களின் உழைப்பால் உருவாகிய கோளார் தங்க சுரங்கம் அவர்கள் கண்முன்னே இழுத்து மூடப்பட்டது. இதை எதிர்த்து சுரங்க தொழிலாளர்கள் சட்ட போராட்டங்கள் உட்பட பலதரப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றாலும் இன்று வரை கோளார் தங்கச் சுரங்கம் திறக்கப்படவில்லை. பொதுத்துறையில் இருந்த தங்கச் சுரங்கத்தை நஷ்டத்தில் கொண்டு வந்து அதை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பதே இந்திய அரசாங்கத்தின் திட்டம் என இடதுசாரி ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் கடந்த 3 தலைமுறைகளாக கோளார் சுரங்கத்தையே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்த எளிய மக்கள் இன்று அங்கிருந்து பிடுங்கி எரியப்பட்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை. உழைப்பு சக்தியை மட்டுமே ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்தும் சுரங்க தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நீதியை தருவது யார், அவர்களுக்கான தீர்வு என்ன என்ற கேள்விகளுக்கு இன்று நம்மிடம் விட இல்லை. அதை காலமே நமக்கு அளிக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருப்பதை தவிர